ഡഗ്ലസ് ദേവാനന്ദ് മെത്തുമ വസന്തയാപ്പ് ഭണ്ഡാർ മെത്തുമ മൂലാസന.
മാധ്യമ കഥാപാഠം കണ്ണ്
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, எனது இந்த வரவு செலவு திட்ட உரைக்கு போக முன்பாக இன்று சர்வதேச கடற்தொழிலாளர் தினத்தை இங்கு நினைவுகூர விரும்புகின்றேன். உலகளாவிய ரீதியில் பரவியுள்ள இந்த கோவிட் 19 கொரோனா தொற்று காரணமாக இன்று நமது கடற்தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நமது நாட்டில் பேலியா கூட கொத்தனி என பிரபலப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிலைமையின் கீழ் மீன் உணவு என்பது அச்சத்திற்குரியது என நமது மக்கள் மத்தியில் தவறான ஒரு கருத்தியல் பூத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சர்வதேச கடற்தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கூடிய விரைவில் நிலைமை சுமூகமாகி நமது கடற்தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளி வீச வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகளுடன் மீன் தொடர்பான அச்ச நிலைமை எமது மக்கள் மத்தியிலிருந்து நீக்குவதற்கு அளப்பெரிய பணிகளை முன்னெடுத்து வருகின்ற அனைவருக்கும், குறிப்பாக இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அவர்களுக்கும் மற்றும் அமைச்சனுடைய செயலாளர் இந்து ரட்நாயக்கா மற்றும் அமைச்சனது தினக்கலங்களினதும் உத்தியோகத்தர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, உலக பாலைவன பொருளாதாரத்தில் எமது பொருளாதாரம் மாத்திரம் சோலைவனமாக இருக்கின்றது என கூற முடியாது. கோவிட் 19 கொரோனா தொற்று ஏற்பட்டதால் மாத்திரம் உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதொன்றல்ல. உலக பொருளாதாரத்தில் நீடிக்கின்ற நிதி மூலதனத்தின் ஆதிக்கம் காரணமாக ஜூகத்தின் ஊடாக விரைவு லாபம் பெறுகின்ற நிலைப்பாடு, பொருளாதார சமநிலையின்மையின் வளர்ச்சி, நுகர்வுமய கலாச்சாரத்தின் வளர்ச்சி, உழைக்கும் மக்களின் உயராத அல்லது வீழ்ச்சி கண்ட தொடர்மை ஊதியம், உழைப்பின் முறைசார மயமாக்கலின் தற்காலிகமாக்கப்பட்ட உலகளாவிய பரவல், கடன் சுமையால் பாதிப்புறுகின்ற குடும்பங்களின் அதிகரித்த எண்ணிக்கை, நில அபகரிப்பு, இயற்கையின் பண்டமயமாக்கலின் தீவிரம் போன்றவை காரணமாக உலக பொருளாதாரமானது ஏற்கனவே, அதாவது 2009 ஆண்டிலிருந்தே ஓரிடத்தில் தங்கி நிற்கின்ற நிலையிலேயே இருந்து வந்துள்ளது. 2018 உலக வர்த்தக அமைப்பு மேற்கொண்டிருந்த ஆய்வின்படி 1800 1950 வரையிலான 150 வருட காலகட்டத்தினுள் உலக பொருளாதாரமானது மிகவும் மந்த நிலையிலே வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும், 2வது உலக யுத்தத்தின் பின்னர், அதாவது 1950 பின்னர் மிக வேகமான வளர்ச்சியை பெற்றதென்றும், 2008 வரையில் இது நீடித்தது என்றும், 2009 பின்னர் ஓரிடத்தில் தேங்கி நிற்கின்ற நிலைமையை அடைந்ததென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டை பொறுத்தவரையில் கடந்த 5 எடுத்துக்கொண்டால் பொருளாதார வளர்ச்சியானது 5% எட்டவில்லை என்றே கூற வேண்டும். அதாவது 3-4% இடையிலான வளர்ச்சியினையே கொண்டிருந்தது. 2019 போது நமது நாட்டு பொருளாதார வளர்ச்சியானது 2.3% என்கின்ற கடும் வீழ்ச்சி நிலையை காட்டி நின்றது. இத்தகைய நிலையில் உலகளாவிய கோவிட் 19 கொரோனா தொற்று அனர்த்தம் ஏற்பட்டு, அது தற்போது பிரபல அறிஞர் மைக் டேவிஸ் கூறுவதைப் போல், கோவிட் 19 கொரோனா தொற்று நமக்கு நன்கு பழக்கப்பட்ட பூதமாக முன்கதவூடாக நுழைகின்றது என்ற நிலையில் உலக நாடுகளுடன் சேர்ந்து நாமும் இருந்து வருகின்றோம். இத்தகைய நிலையில் நாம் எப்படி மீள்வது என்ற கேள்வி எம்முன் எழுகின்ற பொருளாதார வளர்ச்சியானது நல்ல நிலையில் இருந்தது. ஒரு தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி நிலை ஏற்பட்டால் ஆங்கில வி எழுத்து போன்று வீழ்ந்தவுடனேயே எழுந்திருக்க முடியும். ஆனால் பொருளாதார வீழ்ச்சி நிலையில் இத்தகையதொரு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதால் ஆங்கில ஜூ எழுத்து போன்று அந்த வீழ்ச்சியுடன் சில காலம் இருந்து பின்னர் எழுந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பொருளாதார நிபுணர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். எனவே பொருளாதார வீழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய சில காலத்தை நீண்டு செல்லவிடக்கூடாது. அதனை மிகவும் குறுகிய காலகட்டமாக்குதல் வேண்டும். அதற்கென இறக்குமதி பராமரிப்பில் தங்கியிருக்காத, கடன் பழுவில் தொடர்ந்தும் தங்கியிருக்காத, அதீத நுகர்வு கலாச்சாரத்தை கொண்டிராத, சுய உற்பத்தி பொருளாதாரத்தை நம்பியதான நிலையின் மேம்பாட்டின் பால் நாம் செல்ல வேண்டும். அதுவும் தற்போதைய நிலையில் ஆரம்ப கட்டமாக தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டதாக இது அமைதல் வேண்டும். ஏனெனில் சர்வதேச தேவைகளை நம்பக்கூடிய நிலை இன்னமும் காலதாமதமாகலாம். எனவே தேசிய தேவைகளின் போதிய அளவு தன்னிறைவு காணும் வகையில் எமது தேசிய உற்பத்தி துறையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதன் ஒரு கட்டமாக கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற தேசிய வேலை திட்டத்தை எமது மேன்மதங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் பெரும் முனைப்புடன் தற்போது முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் காலத்துக்கேற்ற தேவைகளை இனங்கண்டு அவற்றை இயன்றளவு பூர்த்தி செய்கின்ற வகையிலேயே இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக இந்த நாட்டுக்கு உரிய வகையிலான விவசாய பெருந்தோட்ட கடல் தொழில் துறைகள் மற்றும் இவற்றையும் எமது நாட்டின் ஏனைய வளங்களையும் கொண்ட உற்பத்தி துறைகள் சுய கைத்தொழில்களின் வளர்ச்சியே தற்போதைய நாட்டின் தேவையாக உள்ளது. அதே நேரம் ஏனைய உற்பத்தி துறைகள் சார்ந்தும் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளதுடன் எமது மக்களின் நலன் கருதி அனைத்து சேவைகளையும் சமகாலத்தில் தொடர வேண்டிய தேவையும் உள்ளது. குறிப்பாக கோவிட் 19 கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் மற்றும் அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கல் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்ற சமகாலத்தில் எமது சுகாதாரத்துறையின் வலுத்தன்மை தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இத்தகைய அனைத்து விடயங்களையும் இந்த வரவு செலவு திட்டம் அவதானத்தில் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் மிரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பே என்பது போல் பாதுகாப்பு அமைச்சுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள நிதித்தொகையானது யுத்தம் செய்வதற்காக எனும் சுயலாபம் கருதி வீண் புரளியை கிளப்பக்கூடாது. பாதுகாப்பு அமைச்சு என்பது அதிக அளவிலான ஆளணிகளை வைத்துக் கொண்டு பராமரிக்கின்ற ஓர் அமைச்சு மட்டுமல்ல, அனைத்தின மக்களுக்கும் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துகின்ற மக்களது பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நடவடிக்கைகளோடு அரசு மற்றும் தனியார் பொருளாதார செயல்பாடுகளை போன்றே தேசிய மற்றும் சர்வதேச முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துகின்ற வகையில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பினையும் அது கொண்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமை காரணமாக கடந்த வருடம் ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முகம் கொடுத்திருந்த அனுபவம் இந்த நாட்டு மக்களுக்கு உண்டு. அதே நேரம் போதவஸ்து பாவனையிலிருந்து இந்த நாட்டை விடுவித்தல், போதைப் பொருள் இந்த நாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதை கட்டுப்படுத்தல், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதை தடுத்தல், போதை வஸ்துக்களுக்கு அடிமையானோருக்கு புனர்வாழ்வு அளித்தல், வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு, கடலோர பாதுகாப்பு, தொல்பொருள் திணைக்களம், கோவிட் 19 கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தல் என மிக முக்கிய பணிக்கூறுகளை பாதுகாப்பு அமைச்சு கொண்டிருக்கின்றது. ஜனநாயக உலகம் கட்டியெழுப்பப்பட்ட காலம் முதற்கொண்டு, அதாவது பிரான்ஸ் புரட்சியுடன் ஒரு விடயம் தோற்றம் பெற்றுள்ளது. அதாவது ஏதாவது சுகாதாரத்துறை சார்ந்த அனர்த்தம் ஏற்படுகின்ற போது உடனே அது பொருளாதார நெருக்கடியாக மாற்றப்பட்டு பின்னர் அது அரசியல் நெருக்கடியாக மாற்றம் பெறுகின்றது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகள் அதனை சிறப்பாகவே செய்து வருகின்றன. பாடுவது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் என்பது போல் எமது தமிழ் மக்களின் நலன்களுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பிலும் காலம் தள்ளுகின்ற போலி தமிழ் தேசியத்தை ஒட்டி கொண்டுள்ள சில அரசியல்வாதிகள் அனர்த்தத்தில் இருந்து அரசியல் வரையில் அனைத்தையும் இனவாதமாக்கி கொண்டிருக்கின்றனர். தேசிய நல்லிணக்கத்துடன் கூடிய பயணத்திற்கு அளிக்கின்ற இவர்கள்
Your time is up.
No, no, only 9 minutes only I have used. There were 3 minutes more. தேசிய நல்லிணக்கத்துடன் கூடிய பயணத்திற்கு நன்றி அறிக்கின்ற இவர்கள் எமது மக்களின் வாக்குகளை வைத்துக் கொண்டு எமது மக்களுக்காக கதைப்பதாக கூறிக்கொண்டு எமது மக்களை இனவாதிகளாக ஏனைய மக்களுக்கு மலிவாக அடகு வைக்கின்ற நடவடிக்கைகளையே தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய உற்பத்தியுடன் கூடிய சுய பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் தேசிய நல்லிணக்கமும் அவசியமாகும் என்பதையே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதாவது இரு கைகளும் முனைந்து ஓசி எழுப்புவது போல் சகல தரப்பினரும் இணைந்து இதனை மேற்கொள்ள வேண்டும். தங்களது சுயலாப இருப்புக்கும் அதற்கு முதலிடுகின்ற அரசியலுக்கும் தங்களால் காவு கொடுக்கப்பட்ட எமது உறவுகளின் அப்பாவி உறவினர்களது கல்லறைகளுக்கு மட்டும் வருடத்தில் ஒரு நாள் கட்ட பஞ்சாயத்து உரிமை கொண்டாடும் போட்டியில் ஊடகங்களில் முதலிடம் பிடிக்கின்ற ஊதாரி அரசியலை இன்னும் தொடர்கின்ற வெற்று வாய்ப்பேச்சு போலி தமிழ் தேசியம் அதனை கிண்டல் அடைத்து ஊதி தள்ளுகின்ற அதிதீவிர போலி தமிழ் தேசியமும் உயிருடன் இருக்கின்ற எமது மக்களை கல்லறைகளாக்கி கல்லறை அரசியலையே சில்லறையாகவும் மொத்தமாகவும் மேற்கொண்டு வருகின்றனர். மயானங்களை துப்புரவு செய்கின்ற இவர்கள் எமது மக்களின் துயரங்களை துப்புரவு செய்வதற்கு தயாராக இல்லை. வாழ வேண்டிய எமது மக்களை கல்லறைகள் ஆக்கிவிட்டு வாழுகின்ற எமது மக்களுக்கு துரோகிகளாகிவிட்ட இவர்களின் வரலாறுகளை எந்த கல்லறைகளும் ஏற்றுக்கொள்ளாது என்றே தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருக்கின்ற வளங்களை கொண்டு எமது மக்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என நாங்கள் உழைக்கின்ற நிலையில் எமது மக்களின் அவலங்களை தொடர வைத்து அதன் மூலமாக இவர்கள் தங்களது வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். போலி தமிழ் தேசியத்தின் நல்லாட்சியில் நன்றாக தங்களுக்காக உழைத்தவர்கள் எமது மக்களின் சொந்தக்காணி நிலங்களின் விடுவிப்புக்கு காணாமல் போனோருக்கான பரிகாரங்களுக்கு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்பிற்கு அபிவிருத்திக்கு வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு அரசியல் தீர்வுக்கு நேர்மையாக உழைக்காமல் இன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் தீர்வை முதலீடாக்க வேண்டும் என்கின்றனர். இத்தகைய அபூர்வமான சிந்தனைகள் அழிவின் விளிம்பில்தான் வரும் என்கிறார்கள் பொருளாதார நிர்வாகிகள். அதே நேரம் கதிரைக்காக காத்திருந்த குதிரை அன்று யுத்தம் நடைபெற்றிருந்த பொழுது இதே நாடாளுமன்ற சபையில் 40,000 சவப்பட்டிகளை தயாரிக்குமாறு தமது சுயலாப அரசியலுக்காக தென்னிலங்கைக்கு சவாடல் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியோடி அங்கே தனது குடும்பத்துடன் சுபோக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தனது காட்டிக் கொடுப்பு ராஜதந்திரத்தை பயன்படுத்தி மீண்டும் இங்கு வந்து தனது பாகனுடன் சேர்ந்து கணக்க ஆரம்பித்துள்ளது. கல்லறையிலிருந்து கணக்கின்ற இது எத்தனை ஆயிரம் சவப்பட்டிகளை மீண்டும் கல்லறைக்குள் இட்டு செல்லுமோ தெரியாது என்றே தமிழ் சமூக ஆவலர்கள் கதைத்துக் கொள்கின்றனர். இதனது மௌனம் கணைப்பும் எமது மக்களை காட்டிக் கொடுப்பதன் அறிகுறியென எமது தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்கூறுகின்றனர். எமது மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அதற்கான அனைத்து தேவைகளையும் கௌரவமாக எமது மக்கள் பெற வேண்டும். அதற்காகவே நாம் உழைக்கின்றோம். அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி.
Honorable Ranjit Mattumbandara, you have 11 minutes.
கரும் உலாசுனார் மந்திரி துமணி கோட்டாபே ராஜபக்ச மெத்துமாகி ரஜே அவரு தெக்க அயவேகன சாகச்சா கரான் அப்படி அவில்லை அதவன விட்ட அதவன விட்டுமாக ரஜேட்ட
ஆடபிளேஸ்
அவரு தாக்கிலா தீனும் மாஹிதானே முல்லதி ஆப்ம கிவே இத்துமட அவசிய பலே நேக்கியில அபிதான் அவருத்தம இத்துமாக கேபினட் பண்ணலையா கேட்டதே பால் லேக்கரி වගේම මාර්තු මාසේ දෙවෙනිදායින් පස්සේ එදා ඉඳලා මාස 8ක් මාස 9ක් එතුමා තනියම මේ රට පාලනය කරා. අද අපි බලන්න වෙනවා අවුරුදු ගානක් එතුමා රට පාලනය කරනකොට අපිට පේනවා මේ රට වෙන දිසානතියකට ගේන්න යනවා කියලා. 1977 මේ රටේ ඇති කරපු විවෘත ආර්ථික වෙළඳපොළ ආර්ථික ක්‍රමය අපි දෙගොල්ලොම පිළිගත්තා. ඒකෙන් තමයි අපි ඉදිරියට ගියේ. අද මට පේනවා ආපහු විවෘත ආර්ථික වෙළඳපොළ ආර්ථික ක්‍රමය නැති කළා. අද නීති රීති දාලා ආනයන අපනයන තහනම් කළා. බඩු ගේනවා තහනම් කළා. මේ රට නැවත ආපහු සංවෘත ආර්ථික යුගයට ගෙන්න යනවා කියලා. අද මේ රටේ හාල් නැහැ. අද කොහෙවත් සම්බහාල් ගන්න නැහැ අද කඩේක. ඒ වගේම අද මේ රටේ ආණ්ඩුව මුණ ගැසට් ගැහුවත් මුණ දේ කරත් ගැසට් ගහලා ආපහු පාලන යුගයට ගෙනියන්න යනවා. සීනි රුපියල් 85යි ගැසට් එකේ. අද සීනි 85ට තියෙනකොට කඩේට ගියාම සීනි 120යි. ආණ්ඩුවට මේ රට පාලනය කරන්න බැරි තත්යකට පත් වෙලා තියෙනවා. අද කියනවා මේ ගිය අවුරුද්ද තමයි ඉතිහාසයේ වැඩිම වීඑස් වෙන්න තිබ්බ අවුරුද්ද. නමුත් වීඑස් වෙන්න තිබ්බ අවුරුද්දේ අද රටේ හාල් ටික ගන්න විදිහක් නැහැ. අද වී මුදලාල්ලා වී මෝල්කාරෝ ටික පාලනය කරගන්න බැරි තත්යකට පත් වෙලා තියෙනවා. හාල් 98යි කියනකොට වී මුදලාලි කියන 91යි කියලා. ආණ්ඩුව ඔළුව පහත් කරලා එතනට යනවා. ඒ විතරක් නෙවෙයි අද කහ කිලෝ එක රුපියල් 3000යි. මේ රටේ අවුරුදු ගානක් අප පෝලින් දැක්කේ නැහැ. 77 ඉඳලා 2019 වෙනකම් පෝලිම් දැක්කේ නැහැ. දැන් නගරයකට ගියොත් 700 පෝලිම. ඇයි මේ සලාකේ බඩ්බික්ක? අපිට සැකයක් තියෙනවා පහු 70 77 යුගයට පෝලිම් යුගයට මේ රට යන්න යනවාද කියලා. අපි දන්නවා මේ ආණ්ඩුව ඇවිල්ලා ඉස්සලා ආර්ථික විනාශ කරගත්තා. ආණ්ඩුවේ ගජමිතුරන්ට ආණ්ඩුවට උදව් කරපු අයට ආණ්ඩුවට මාධ්‍යයෙන් කරපු අයට බදුසාන දුන්නා. ලක්ෂ බිලියන 600ක් මේ බදුසාන වලින් නැති වුණා. මහනුව මේ බදුසාන නැති කරපු එකේ බදුසාන නැති කරපු එකේ වාසිය තියෙනවද මේ රටේ ජනතාවට? නැහැ. ඒ වාසිය නැහැ. මේ රටේ ධනපතින්ට ගජපිතුරන්ට බදුසාන එනකොට ඒකේ බදු ගෙවන්න උනා රටේ දුප්පත් මිනිස්සුන්ට. ඒක නිසා තමයි යහපාලන ආණ්ඩුව ගත්ත පරිප්පු කිලෝ එක 105යි. ජනතාව පිළ බදු දාපු නිසා තමයි සෞභාග්‍ය දැක්මේ පරිප්පු කිලෝ එක රුපියල් 200යි. සමන්ටින් එක 180 දුන්නේ අපේ ආණ්ඩුව. අවුරුද්දක් යනකොට 250යි සමන්ටින් එක. සීනි කිලෝ එකක් රුපියල් 95යි දුන්නේ. ගැසට් එකේ 85යි කඩේට ගියාම 120යි. අපේ පැත්තට ගියාම 130යි. මේක තමයි මේ අවුරුද්ද කරේ. මිරිස් කිලෝ එකක් තිබ්බේ 380ට දැන් 600යි. බීලුණුත් එහෙමයි. හාල් 76ට තිබ්බ හාල් රටේ වීඑස් අන්න වැඩි වෙච්ච අවුරුද්දේ දැන් හාල් ටිකක් නැහැ. මේකේ පොල් ගෙඩියක් ගන්න බෑ. මේක තියෙනවා පැහැදිලිව සෞභාග්‍ය දැක්මේ මහත් ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ඇතුළු පොදු මේ පෙරමුණ බලයට ආවයින් පස්සේ ගෝවින්ට නිකම් පෝර දෙනවකව සේරටම සියලු භෝගවල දෙනවකව. අද කිසිම වෙනසක් නැතුව අපේ අවුරුදු 4 මාරේ දුන්නා. ඒට ඉස්සල්ලා දුන්නා. අද වීගෝවින්ට විතරයි පෝර ටික නිකන් දෙන්නේ. මහන්නේ ගෝවියට මොකද කරලා තියෙන්නේ අද? අද ගෝවියට මේ අයවෙන් කිසිම සහනයක් දීලා නැහැ. ගෝවිය අන්තිම අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම අද ගෝවිය නිෂ්පාදනය කරන වී ටික අද වීමෝල් මුදලාලි ආණ්ඩුවට සහයෝගය දෙන ආණ්ඩුවේ යහ පැත්තේ මැති ඇමතිවරුත් ඉන්නවා. අද ඒගොල්ල වීගොවිය සූරාකාන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. මොකද්ද කිව්වේ මේ රටේ පහුගිය ඡන්දෙදි රජයේ සේවක 180ක් ඡන්දෙ දුන්නේ තමුන්නාසලාගේ ආණ්ඩුවට. 180ක් දුන්නේ මේ පෙර පොදුජන පෙරමුණට. මොකද සභාපතිතුමනි වෙලා තියෙන්නේ රජයේ සේවකින්ට අපි දුන්න සප් කප්පාදු සාති විනාස් මෙයා කරලා තියෙන කප්පාදු කරලා තියෙන සාහන. මට මතකයි 2015 බලයට එද්දි රජයේ සේවකගේ අන්තිම අසරණ තත්ත්වයට වැටලා හිටියේ. කම්කරුවෙක් ගත්තේ නායක ඇපිලා ගත්තේ රුපියල් 7000යි 8000යි මාසෙම ජීවත් වුනේ. අද අපි 100ට 107කින් රජයේ සේවකින්ගේ පඩි වැඩි කර අපි අවුරුදු 4මාරේ 11700 තියක් තිබ්බ කම් රජයේ සේවයේ පහත්ම ශ්‍රේණියේ කම්කරුවට 24250ක් වෙනකන් වැඩි කරා. ඕවර්ටයිම් බටා සියල්ලම වැඩි වුණා. පොලිසියේ රාළහාමි කෙනෙක් ගත්තේ රුපියල් 23000යි. අද පොලිසියේ රාළහාමි කෙනෙක් ගන්නවා 28000ක් 58000ක් අපේ ආණ්ඩුවේ අරතු. 100ට 107ක රජයේ සේවක වැටුප් වැඩි කළා. 140කුත් දුන්නා පොලිසියට. සංවර්ධන නිලධාරියෙක් ගත්තේ 15215යි. අපේ ආණ්ඩුවේ අරතේ 31490ක්. මෙහෙමයි අපි උදව් කරේ. අපි උදව් කරේ ඡන්ද ගන්න නෙමෙයි. රජයේ සේවකයාට දෙපයින් ශක්තිමත් වේ නැගී සිටීමේ ගෞරවනීය විදියට ජීවත් වීමේ වාතාවරණය අපි හැදුවා. වෛද්‍ය සේවයේ දොස්තරවරයෙක් ගත්තේ 25000යි. 52000ක්. මේ රටේ අන්තිමම දුප්පත්ම අඩියෙන් එක්කෙනා රුපියල් 35000ක් අද පඩි ගන්නවා. යහපාලන ආණ්ඩුවට පින් සිද්ධ වෙන්න. මහන්නේ අපි එදා රජයේ සේවකගේ විෂමතාවයක් තිබ්බා වැටුප්පල. අපි ඒ සඳහා රණුග්ගේ කමිටුවපත් කරා. ඒ රණුග්ගේ කමිටුව අනුව රජයේ සේවකගේ මේ දුන්නේ වට අමතරව දෙගුණ තෙගුණ කරාට අමතරව රුපියල් 3000 ඉඳලා 24000 වෙනකන් මේ අවුරුද්දේ ජනවාරි මාසේ වැඩි වෙන්න අපේ ආණ්ඩුව තීන්දුව අරන් කැබිනට් තීන්දුවක් දීලා ආණ්ඩුව ඒකට මුදලුත් වෙන් කරා. මොනවාද මේ ආණ්ඩුව ඇවිල්ලා කරේ? 80% රජයේ සේවකින්ගේ ඡන්ද ගත්තා. ඒක වහාම කපලා දැම්මා. මේ රටේ විධායක ශ්‍රේණිය නිලධාරීන් 43000ක් ඉන්නවා. පරිපාලන සේවයේ, ක්‍රම සම්පාදන සේවයේ, දොස්තරලා ඉංජිනේරුවරු, කෘෂිකර්ම සේවයේ වෙනත් විශේෂඥ 43000ක් ඉන්නවා. සමහර මේ විධායක ශ්‍රේණිය නිලධාරීන්ට වෙනත් සේවාවල අඩුම එක්කනාරත් වැඩිය පඩි අඩුව තිබ්බා. අපි ඒක නිසා තීන්දුව කරා. විධායක ශ්‍රේණිය හැම නිලධාරියෙකුට මේ 43000ටම රුපියල් 15000ක දීමනාවක් දෙන්න. මේ ආණ්ඩුව ඇවිල්ලා කපලා ඇරියා. එහෙම තමයි රජයේ සේවකයාට සැලකුවේ. අපිට මතකයි රජයේ සේවකයාට පඩිය අපි බිලියන 400 ඉඳලා අපි වියදම් කරන එක 800 වෙනකම් වැඩි කරා. අපේ ආණ්ඩුව එහෙම රජයේ සේවකයාට සැලකුවේ. අදේ රජයේ විධායක නිලධාරිය අයින් කළා. වෙනත් හමුදා යාන්ත්‍රණයේ ඒකාධිපති යාන්ත්‍රණයට මේ ආණ්ඩුව ගිනියනවා. විශ්‍රාමිකයා ගැන මහලුකුවට කතා කරා. මම කියනවා පැහැදිලිව අපේ රජයෙන් 43%ක් විශ්‍රාමිකයා විශ්‍රාම වැටුප් පරිදි කරා. ඒ විෂමතාවයේ
honorable member you have another 4 more minutes.
ඒ වගේම මේ අයට මේ ජනවාරි පළවෙනි දින ඉඳලා විශ්‍රාම වැටුප සමහර අයට 10000කින් 15000කින් වැඩි කරන්න තිබ්බා. 2006 2016 තුන චක්‍රලේක යනුව නමුත් ඒක වැඩි කරේ නැහැ. මොකද උනේ? දීවරයාද මාල්ටි ගුණ ගන්න බෑ. ආණ්ඩුවේ වැරද්ද ඇයි? මිනු අංගඩ කෝවිඩ් පොකුර එනකොට රජයේ වෛද්‍ය නිලධාරීනි විශේෂඥයෝ කිව්වා කරුණාකරලා මේක මෙතනින් ලොක්ඩවුන් කරන්න කරේ නැහැ. ගියා පෑලියකට මාකට් එකට, ෆිෂ් මාකට් එකට. අද රටේම මාළු විකුණ ගන්න බෑ. දීවර ජනතාව 1,45,000ක් අද මාළු විකුණ ගන්න බැරුව ඉන්නවා. අද ඒ විතරක් නෙමෙයි. මයිට දෙන්නේ කරුණාකරලා වාඩි වෙන්න. තමුන්ට නෑ නෑ. ඒක නිසා තමයි ඒක උනේ. අද කාටද බදුසාහන දීලා තියෙනවද? මේ අයමෙන් අගමැතිතුමා, මුදල් ඇමැතිතුමා
ස්ථාවරණිය
මගේ වෙලාව දෙන්න බෑ. පෑලියගොඩ පොකුර නිසා තමයි මේක උනේ.
පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නැහැ නේද මන්තුමා?
පොයින්ට් ඔෆ් ඕඩර් ගරු සභාපතිතුමනි,
මගේ කාලේ දෙන්න අද මන්තුමා
කාට සාන සලසලා
මන්ත්‍රීතුමනි, වැරදි මතයක් සමාජගත කරන්න හදනවා. දීවර අමාත්‍යංශයේ මේක පොකුරක් නිර්මාණය කරා කියලා දීවර අමාත්‍යංශය ඇටියට අද දීවර සංස්ථාවේ මාළු මිලදී ගැනීම ක්‍රියාවලිය කරනවා. පෑලියගොඩ මත්ස්‍ය සංකීර්ණය අපි ආරක්ෂිත සෞඛ්‍ය ක්‍රමයේ
දානවා විවෘත කරනවා.
ඔබතුමා වැරදි මතයක් සමාජගත කරන්න එපා.
ගරු ඇමතුමනි, මං කිව්වේ දීවර අමාත්‍යංශය නෙමෙයි. ඔබතුමා හරියට අහගෙන හිටියේ නැහැ. අපිගේ මිනුවන්ගොඩ පොකුර දොස්තරවරුගේ පිදියට ඒක හරියට පාලනය කරා නම් පෑලිය ගොට්ටේ ඉන්නේ අහ ගන්න හරියට එච්චරයි. ඒ විතරක් නෙවෙයි ළමයි ගල් පොඩි ළමයි ඉගෙන ගන්න මල්ලි මස් ඒ විතරක් නෙවෙයි කාටද මේ අයවැයෙන් ප්‍රතිසාර දීලා තියෙන්නේ? මේ අයවැයෙන් කියනවා බදු හෝ විනිමය නීති පාලනවලින් මිදීම සඳහා දේශීය සහ විදේශීය තිබෙන හෙළි නකරපු මුදල් ගේන කාටද මේ දෙන්නේ? මේකෙන් ගේන්නේ 15ට ඉස්සලා කොමිස් ගාලා පිටරට බැංකුවල තියෙන සල්ලි, මේ රටේ හංගලා තියෙන සල්ලි කළු සුදු කරන්න මේකෙන් දෙනවා. ඔව්, ඒ නඩු අස් කරනවනේ. ඒක නඩු අස් කරනවනේ. ඒ විතරක් නෙවෙයි, මොනවාද මේ අයවැයෙන් තියෙන්නේ? ආගමික ස්ථාන දියුණු කිරීමට
බිලියන
0.593 අපේ ආණ්ඩුවේ අන්තිම අවුරුද්දේ විතරක් බිලියන 6 ආගමික ස්ථාන වලට දුන්නා. මෙන්න ආගමට සලකන විදිය. ඒ විතරක් නෙවෙයි කියනවා, ග්‍රාමීය පාලම් 10,000 හදන්න මිලියන 7,000යි 107,000 යන්නේ පාලමකට. බෝකුවක් හදාගන්න බෑ,
බෝකුවක්
හදාගන්න බෑ. මේමයි මේගොල්ලෝ කරන්නේ. ග්‍රාමීය පාසල් 1,000 වැඩි දියුණු කරන්න මිලියන 3,000යි පාසලකට මිලියන 3,000යි වැසිකිළියක් හදන්න පුළුවන්. මේමයි මේගොල්ලෝ කරන්නේ. වහන්නේ සභාපතිතුමනි, මේමද රටේ මිනිස්සු? මේ
අයවැයෙන් කාලය අවසානයි.
ඒ වගේම මහා මාර්ග කිලෝමීටර් 50,000 කාපට් දාන මිලියන 20,000යි 104,000 කිලෝමීටර්. මෙන්න ඉන්න එමෙතුමා, පුළුවන්ද ජනතාව සලකන ස්මයාකරණයි කරන්නේ? අපිට කියනවා අපි බිලියන 7,500ක් තිබ්බ ණය 13,000 කරා කියලා. 2004 මහින්ද රාජපක්ෂ මහත්මයා බාර ගන්නකොට මේ රටේ දේශීය විදේශීය ණය තිබ්බේ මිලියන 2100යි. අපි 7,500ක් අපි එනකොට තිබ්බා. අපි මිලියන 5,500යි මිලියන 13,000යි 13,000යි තමුන්නාන්සලා ගෑවැයි ලේකන
දෙකනවා.
විතරක් අපි අවුරුදු 5 ගත්ත ණය ගන්නවා. කරපු වැඩක් නෑ. පෙන්නන්නම් මහනවා තමුන්නාස, තව ගොඩක් තියෙනවා කියන්න. තව ගොඩක් තියෙනවා. ගරු සභාපති,
කාලය අවසානයි ගරු මන්තුමා.
ඉඩම් ටික විකුණන්න යනවා.
ඉක්මනින් අවසන් කරන්න.
ඔව් මහින්දර, මං ඊළඟ එකේදී ගන්න ඒ ටික. හොස් සූති
සූති. හොනබල් ඩග්ලස් දේවානන්ද, හොනබල් ඒ.එල්.එම්. අතාවුල්ලා, you have 11 minutes. සමා වෙන්න. ඒ.එල්.එම්. අතාවුල්ලා මන්තුමා, ඔබට විනාඩි 11ක් කාලයක් තියෙනවා.
12යි. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. නහ්මදු නුසල්ලි අලා රසූලිල් කරීම්. අම්මා බාත්. මේදකු ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති அவர்களின் வழிகாட்டலில் ගෞරව பிரதம அமைச்சர் சிரேஷ்ட தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்ட உரையிலே உரையாற்றுவதைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலமாக சுமார் 5 இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி, உற்பத்தி என்பன நிறுத்தப்பட்ட நிலையில் புதியதொரு அரசாங்கம் மீண்டும் இந்த நாட்டை பொறுப்படுத்தி நாட்டு மக்களின் உற்பத்தியிலும் நாடு தொடர்பான எண்ணங்களோடும் இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது மிகவும் திருப்தியை தருகிறது. குறிப்பாக நமது இலங்கை நாடு இந்த உலகத்தில் எங்குமில்லாதவாறு மிகவும் பாரிய வளங்களை கொண்டுள்ள ஒரு நாடு. இந்த அழகிய நாட்டில் நாம் சிறு கூட்டமாக பல இனங்கள் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறோம். இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை இந்த நாட்டின் மக்கள் முறையாக பயன்படுத்துவதற்கு இந்த பாராளுமன்றமும் அரச தலைவர்களும் அதேபோன்று பொருளியலாளர்களும் முறைப்படி எண்ணுவார்களேயானால் இந்த நாட்டின் மக்களுக்கு சுபிட்சமே வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. குறிப்பாக அன்றைய காலங்களில் எனக்கு ஞாபகம் வருகிறது, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்கா அவர்களுடைய காலத்தில் இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பல திட்டங்கள் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டது. மூடிய பொருளாதாரம் என்றாலும் என்னவோ, குறிப்பாக உற்பத்தியினை அதிகரிப்பதற்கு நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற நிலங்களில், வளநிலங்களில் இம்மால் முடியுமான எல்லாவற்றையும் உற்பத்தி செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்தந்த மாவட்டத்திலே அரிசி பாவிக்கப்பட வேண்டும், அடுத்த மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு இறுக்கமாக இருந்தது. வடமாகாணத்தின் பொதுவாக விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே அன்று அவர்களுடைய பிராந்தியத்தின் உற்பத்திகளை இந்த நாடு முழுவதற்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏதாவது ஒன்றில் நாம் அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் நாட்டில் எல்லோரும் சிறு தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதற்கப்பால் திறந்த பொருளாதார கொள்கையை அன்று J.R. ஜெயவர்தன் அவர்களும் இந்த UNP அரசாங்கமும் கொண்டு வந்து அதனுடைய பெயரில் இந்த நாட்டை ஒரு வெளிநாட்டின் குப்பை தொட்டிகளாக மாற்றி வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். நெல்லை பற்றி தெரியாமல் அரிசி மரம் எதுவென்று தெரியாதவர்களாக ஐக்கிய தேசிய கட்சியினர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த காலம் முழுவதும் விவசாயிகளை ஊக்குவித்தார்கள், இந்த நாட்டுக்கு தேவையான அபிவிருத்திகளை செய்தார்கள். இந்த நாடு 5-6 மணித்தியாலங்களுக்குள் நாட்டின் எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று வரக்கூடிய போக்குவரத்தை தந்தார்கள். விவசாயிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் தாங்கள் பணங்களை நிறைய வைத்துக் கொள்கின்ற உற்பத்தியாளர்களாக இருந்தார்கள். நாட்டின் உற்பத்தி பொருள்கள் அதிகம் அதிகம் எங்களுக்கு நிலை வெளிவாக காணப்பட்டதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்தமும் இந்த நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்கென்று மாத்திரம் வெளிநாட்டாளர்களுடைய சதித்திட்டங்களிலும் நமது மக்களும் அரசாங்கங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு ஏஜெண்டுகளாக இருந்து வந்ததனால் கடந்த சில காலம் நமது நாட்டின் உற்பத்தி உண்மையிலேயே குறைவாகவே போய்விட்டது. எமக்கு என்ன வேண்டும்? சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், குடிப்பதற்கு பால் வேண்டும், அது எங்களுக்கு தன்னிறைவாக இருக்க வேண்டும். குடிப்பதற்கு நீர் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது, வளம் இருக்கிறது, நாங்கள் உண்பதற்கு தேவையான விளைச்சல்களை செய்வதற்கான வளநிலங்கள் இருக்கிறது, எமது பண்ணைகளை உற்பத்தி செய்வதற்கான மேய்ச்சல் தரைகளும் நிலங்களும் குளங்களும் இருக்கிறது. ஆனால் அவைகளை நாங்கள் பார்க்காமல், அவர்களை கவனிக்காமல் எல்லாவற்றையுமே இறக்குமதி செய்வர்களாக மாறி நாட்டின் மக்களை சோம்பறிகளாக மாற்றுவது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டவருக்கு இந்த இடங்களை விற்று பிழைக்கின்ற ஒரு அரசாங்கமாகவே தலைவர்களாகவே பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலம் இருந்தது, இன்று மத்தும பண்டார் அவர்களும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்களை பற்றி அவர் பேசினார். நான் 10 ஆண்டுகளுக்கு முதல் இந்த நாட்டினுடைய செயலாளர், நிதி செயலாளராக இருந்த டாக்டர் ஜெயசுந்தர் அவர்களிடம் நான் கேட்டேன், ஆக 8% அல்லது 10% மாத்திரம் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதை நாங்கள் பேசுவதை விடவும் அந்த சம்பளத்துக்குள் வாழுகின்ற வழியினை செய்து கொடுக்க வேண்டும் என்பது 10 ஆண்டுகளுக்கு முதலும் நாங்கள் பேசிய பேச்சாக இருக்கிறது. அன்று ஒரு காலத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தன், ஒரு ஆசிரியன் அல்லது ஒரு எழுதுவினைஞன், அவனுக்கு கிடைக்கின்ற சம்பளம் 95 ரூபாவாக இருந்தது. அந்த 95 ரூபாவில் அவர்கள் வாழ்ந்து வெளியூரிலே தொழில் செய்து அவர்கள் வாடகைக்கு அமர்ந்து அவர்கள் ஆக்கி உண்டு மகிழ்ந்து ஒரு தங்க பவுனையும் வாங்கி கொண்டு அடுத்த சம்பளம் வருகின்ற பொழுது மீதியும் கையிலே இருக்கின்ற அளவிற்கு அந்த நிலைமை இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு பட்ஜெட் வருகின்ற பொழுதும் சம்பளத்தை மாத்திரம் கூட்ட மாட்டார்களா என்கின்ற அந்த கலாச்சாரம் இல்லாமல் இருக்கின்ற சம்பளத்துக்குள் வாழக்கூடியவாறு நமது உற்பத்தி பொருள்களை நாம் இங்கு உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால், இந்த உற்பத்தி பொருள்களை மலிவு விலையில் கொடுக்கக்கூடியதாக இருந்தால், சத்துள்ள உணவுகளை நாமே உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால், யாருக்கும் வாழ்வதிலே பொறுப்பு இருக்காது. இது வளமுள்ள நாடு. எனவேதான் இந்த வரவு செலவு திட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தியாளர்களை மிகவும் நல்ல முறையிலே ஊக்குவிக்கின்றது. இந்த ராஜபக்ச அவர்களுடைய காலம் எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு அவர்கள் ஊக்கம் அளித்திருந்தார்கள். அதே போன்றும் அதனை செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே இருந்து நாம் இறக்குமதி செய்கின்ற தேவையில்லாத பொருட்களை நாம் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் அதை விடவும் சிறந்த பொருட்கள் இருக்கிறது. வடக்கில் என்ன, கிழக்கில் என்ன, மத்தியில் என்ன, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அவர்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கிறேன். உண்மையில் கொரோனா தொற்று நாடு முழுவதிலும் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் பரந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் அதற்கு முகம் கொடுத்து வாழ வேண்டியவர்களாக நாங்கள் எல்லோரும் இப்பொழுது மாறி இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு வகையாக பார்த்தோம், இன்னும் ஒரு படியில் இன்னும் ஒரு முறையாக பார்த்தோம். இப்பொழுது நாம் எல்லோரும் அதற்குள் வாழ்ந்து பழகுகின்ற தேவைக்குள் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா தொற்று உருவான அந்த காலத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் கூட்டிய கூட்டம் ஒன்றிலும் நான் இந்த விடயத்தை சொன்னேன். அதாவது நம்மிடத்திலே வளநிலங்கள் இருக்கிறது, நல்ல மனிதர்கள்
இருக்கிறார்கள்,
அதே போன்று நல்ல விவசாயிகள் இருக்கிறார்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், வளநிலங்கள் நிறைய இருக்கிறது. எனவே உணவுக்கு நம் நாட்டில் பஞ்சம் இருக்கக்கூடாது. வெளிநாடுகளிலிருந்து கப்பல்களும் விமானங்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் நமது மக்களுக்கான உணவு தேவைகளை நாம் எங்கே உருவாக்க வேண்டும். நெல் இருக்கும், அரிசி இருக்கும், ஆனால் பால் உற்பத்தி மிகவும் முக்கியமானது நமது குழந்தைகளுக்கு. எனவே அது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பால் உற்பத்தியில் ஒரு புரட்சியை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நினைக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனாவின் மூலம் வெளிநாடுகளிலே நமது அந்நிய செலவாணியை ஈட்டு தந்த நிறைய தொழிலாளர்கள், பொறியியலாளர்கள் அல்லது பொருளாதார நிபுணர்கள் என்று நிறைய பேர் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் எமக்கு நிறைய வருமானத்தை தந்தவர்கள், அள்ளி தந்தவர்கள். அவர்கள் இன்று நிற்கதியிலே இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வருவதற்கும், அவர்களை இந்த நாட்டின் தேவைகளுக்காக பாவிப்பதற்கும், அவர்களின் வளங்களை நாம் இன்னும் பெற்றுக்கொள்வதற்குமாக அரசாங்கம் முன்வந்திருப்பதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எங்களுடைய பிரதம அமைச்சர்களுடைய உரையிலே எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளியூர்களுக்கு போவதும் வெளி மாவட்டங்களுக்கு போவதும் கிடைக்கின்ற சம்பளத்திலே வாழ முடியாமல் தடுமாறுகின்ற இந்த சூழ்நிலையில் இடமாற்றம் என்பது அவரவருடைய வீடுகளுக்கு அருகாமையில் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே அவர்கள் வாழுகின்ற அளவுக்கு அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய பிரதம அமைச்சர் முன்மொழிந்த பொழுது நான் மிகவும் இந்த கொரோனாவினுடைய இந்த நிலையிலும் இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி, அதே போன்று நமது சுகாதார அமைச்சர், அதே போன்று
கௌரவ அத்தாவுல்லா அமைச்சர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது கதைக்கும் பொழுது பால் உற்பத்தியை பற்றி ஒரு சில வசனங்கள்
சொல்லியிருந்தீர்கள்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலத்தமடு மாதவன பிரதேசத்தில் அந்த பால் உற்பத்தி செய்கிறவர்களுக்கு இருக்கும் தடையை பற்றி நீங்கள் ஒரு தரம் கேட்கலாமே. இந்த பால் உற்பத்தி
தடையை பால் உற்பத்தியை நான் மாத்திரமல்ல வடகிழக்கிலே இருக்கிற நாம் பலரும் இன்னமும் பேசி எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. நாம் அவைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடைமுறைகளை கையாள வேண்டுமே தவிர கலரிக்கு பேசுவதாக
இருக்கிறதுதான்
எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. இந்த 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 கொரோனாவின் மூலம் நாடு பாதுகாக்கப்படுவதற்கு மிகவும் பகிரத பிரயத்தனங்களை நமது அமைச்சர்கள் அவர்கள் நிறைய பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே நேரம் ஒரே ஒரு குறைபாடு மாத்திரம்தான், அதுதான் மரணித்தவர்களுடைய உடலை அடக்குகின்ற எரிக்குகின்ற ஒரே ஒரு விடயம்.
ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ராஜபக்ச குடும்பம், ராஜபக்ச குடும்பம் எப்பொழுதும் மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் எல்லோருடைய மதங்களையும் அவர்கள் பேணுவார்கள், கௌரவிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. அதேபோன்று சாதாரணமாக எங்களுடைய டாக்டர்மார் அதன் விசேட கவனம் செலுத்துவார்கள். டாக்டராக இருந்தாலும் அவர்கள் விசேட நிபுணர்களாக இருந்தாலும் எல்லோரும் மத வழிபாடுகளை கௌரவிப்பவர்கள் என்ற அடிப்படையில் அந்த குறை மிக விரைவில் தீரும் என்று நான்